வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மின்னணு உற்பத்திக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் இரண்டாம் கட்ட பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கின. மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் மும்பையில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மின்னணு உற்பத்திக்கு உயர் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மின்னணுவியல் துறையில் இரண்டாவது பெரிய ஏற்றுமதி நாடாக இந்தியா வளர்ச்சி பெற்றுள்ள நிலையில் இது சார்ந்த தொழில்நுட்ப திட்டங்களை மத்திய அரசு ஊக்குவிப்பதாக எடுத்துரைத்தார். தமிழகத்திற்கு மத்திய அரசு சிறப்பான இடத்தை வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை தையூர் அருகே இந்திய தகவல் தொழில்நுட்ப உயர்கல்வி மையத்தில் ஹைப்பர்லூப் புதிய திட்டம் சோதனை தருவாயில் உள்ளதாகவும் இந்த சிறப்பான முயற்சிக்கு இக்கல்வி மையத்தை பாராட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
Honorable Prime Minister Shri Narendra Modi ji has given huge emphasis on the manufacturing of electronics, and today electronics has become the second largest export item from India, and we have given very important position to Tamil Nadu. We have encouraged the electronics industries to set up facilities, and today one large facility will be starting here.
இதனைத் தொடர்ந்து திருவள்ளூரை அடுத்த பன்னூரில் ஜெட்வொர்க் உயர் தொழில்நுட்ப தனியார் மின்னணு நிறுவனத்தை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா உடனிருந்தார். சென்னை அடையார் உயர் தகவல் தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் கணினி மையம் உள்ளிட்ட பல்வேறு உயர் தொழில்நுட்ப திட்டங்களையும் அமைச்சர் இன்று பார்வையிடுகிறார். நுகர்வோர் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்வதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினத்தை ஒட்டி இணையதள கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், நுகர்வோர் ஆளுமைக்காக அவர்களுக்கான தீர்வாயங்களை அரசு நவீனப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். முறைகேடான வர்த்தக நடவடிக்கைகளால் பாதிக்கப்படாத வகையில் தேசிய நுகர்வோர் உதவி எண் நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் இது சார்ந்த புதுமையான படைப்பாற்றல் திட்டங்களையும் அரசு ஊக்குவிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 120வது முறையாக வரும் 30ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்களது எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மைகோ இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 28ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தஞ்சை தென்மண்டல கலாச்சார மையம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கம்பராமாயண பாராயண நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு காட்டழகி சிங்கர் திருக்கோவில் வளாகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை இந்நிகழ்வை துவக்கி வைக்கிறார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் காரைக்கால் வானொலி நிலையத்தில் இன்று ஆய்வு செய்வதோடு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடி பரப்பை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியை உயர்த்திட 160 கோடி ரூபாய் செலவில் சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத 29 மாவட்டங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும் நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் 102 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். டெல்டா மாவட்டங்களில் குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்கு 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.
வேளாண்மை செழித்திடும் வகையில் 42 கோடி ரூபாய் மதிப்பில் 1000 முதலமைச்சர் உழவர் நல சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். வேளாண் துறையில் முந்திரி வாரியம், பனை மற்றும் பலா மேம்பாட்டு இயக்கங்கள் தொடங்கப்படும் என்றார். விவசாய தொழில்களை எந்திரமயமாக்கும் பணிகளின் ஒரு பகுதியாக 215 கோடி ரூபாய் மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். இதன் மூலம் புதிய மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கம், பாசன கிணறுகள் புனரமைத்தல், 130 இடங்களில் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல் உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும். மின்சார வசதியில்லாத சுமார் 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் வழங்கப்படும். கிராமப்புற இளைஞர்கள் 300 பேரை தெரிவு செய்து வேளாண் பிரிவில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் 31,000 ஹெக்டேர் பரப்பில் 68 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை பொருளீட்டுக் கடன் வழங்கப்படும் என்றார். அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகளில் 8 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உழவர் சந்தை காய்கறிகளை வீடுகளுக்கு நேரில் சென்று வழங்கிட உள்ளூர் இணைய வர்த்தக இணைப்பு ஏற்படுத்தப்படும் என்றார். கரும்புக்கு மத்திய அரசு அறிவித்த ஆதாய விலைக்கு மேல் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்திற்காக 297 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் 37 மாவட்டங்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் இயற்கை வேளாண் திட்டம், 1 லட்சம் ஏக்கரில் மாற்று சாகுபடி திட்டம், 52 கோடி ரூபாய் மதிப்பில் சிறுதானிய இயக்கம், பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை, 12 கோடி ரூபாய் மதிப்பில் பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் எலுமிச்சை, கொய்யா செடிகள் தொகுப்பு வழங்க 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பாரம்பரிய காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்க 2,40,00,000 ரூபாய் மதிப்பில் சிறப்பு திட்டம், வெங்காயத்தை சேமித்து விற்பனை செய்ய கிடங்கு அமைப்பதற்கான மானியத்திற்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, விவசாயிகளின் நிலையான வருமானத்திற்காக 8.5 கோடி ரூபாய் செலவில் மலர் சாகுபடி திட்டம் ஊக்குவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். ஊரகப் பகுதிகளில் உள்ள ஏழை மகளிருக்கு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, காவிரி டெல்டா பகுதிகளில் சுமார் 6,180 கிலோமீட்டர் நீள நீர்நிலைகளை தூர்வார 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பாரம்பரிய மலரான மல்லிகை சாகுபடியை அதிகரிக்க 1.5 கோடி ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றார். நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புலி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை ஆகிய 5 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். சென்னை, கோவை, தூத்துக்குடி, மதுரையில் உயிர்ம வேளாண் விளைபொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 2ம் கட்ட நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், நாகை கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் பகுதிகளில் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம், தேரூர், அச்சங்குளம் உள்ளிட்ட இடங்களில் 7 குழுவினர் இப்பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு வனத்துறை சார்பாக நிலப்பரப்பில் வாழக்கூடிய பறவைகளை கணக்கெடுப்பு பணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. எல்லா மாவட்டத்திலும் 25 குழுக்களாக பிரிந்து பண்றோம். ஊரக பகுதிகள், நகர்ப்புற பகுதிகள், பாதுகாக்கப்பட்ட அல்லது வனப்பகுதிகள், இந்த மூணா பிரிச்சு நம்ம டீம்ஸ் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. இந்த ஆண்டு முதல் முறையா இரவுல ஆக்டிவா இருக்கிற பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இந்த ஆண்டு நாம ஆரம்பிக்கிறோம். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 டீம் இதுல இருக்காங்க. சோ அந்த 7 டீமும் இன்னைக்கு நைட்டு நம்ம பேர்ட் சென்சஸ் பண்ண போறோம்.
மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. மும்பை பிராபன் விளையாட்டரங்கில் 8:00 இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மின்னணு உற்பத்திக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் இரண்டாம் கட்ட பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கின. மகளிர் பிரீமியர் லீக் ட்வெண்டி ட்வெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் மும்பையில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.